மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் திரு எஸ் சசிகுமார். பது சௌதம் தமிழ் மகாவித்யாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். உவா சமூக வானொலியின் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் உவா மாகாண கல்வி திணைக்களமும், பண்டாரவளை கல்வி பணிமனையும், உவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதோடு, இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இனி நாம் இன்றைய விடயத்திற்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாட தலைப்பானது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கான கணித பாடத்தில் நீளமும் தூரமும் என்ற பாட அலகாகும். சரி மாணவர்களே, கற்றலுக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களது கற்றல் ஆவணங்களான பென்சில், கொப்பிகள் என்பவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் நீளம் அளத்தல், அதாவது நீளத்தை அளப்போம் என்ற பாட தலைப்பின் கீழ் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எனும்போது, நீளத்தை அளக்கின்ற அலகுகள் தொடர்பாக தெரிந்திருத்தல் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் நீளத்தை அளக்கும்போது நியம குறியீடுகளாக நாம் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் போன்றவற்றை பயன்படுத்துவோம். அதில் மிகவும் குறைந்த நீளத்தை, உதாரணமாக எறும்பு ஒன்றின் நீளத்தை அளப்பதற்காக நாம் மில்லிமீட்டர் போன்ற அலகுகளை பயன்படுத்துவோம். அதாவது ஒரு சென்டிமீட்டரை விட குறைவான நீளத்தை கொண்ட பொருட்களின் நீளத்தை அளப்பதற்கு மில்லிமீட்டரை பயன்படுத்துவோம். அந்த வகையில் 10 மில்லிமீட்டர்கள் சேர்ந்தால் அதனை நாம் 1 சென்டிமீட்டர் என்று கூறுகின்றோம். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் அதனை 1 சென்டிமீட்டர் என்று கூறுகின்றோம். அதேபோல 100 சென்டிமீட்டர் அளவுகள் சேர்ந்தால் அதனை நாம் 1 மீட்டர் என்று கூறுகின்றோம். அதேபோல 1000 மீட்டர்கள் சேர்ந்தால் அதனை நாம் 1 கிலோமீட்டர் என்று கூறுகின்றோம். ஆம் மாணவர்களே, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் போன்ற நீளங்களை குறியீடுகளில் எழுதும்போது ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் எழுதுதல் வேண்டும். அந்த வகையில் மில்லிமீட்டர் என்பதனை எம் எம் என்றும், அதாவது 2 எம் எழுத்துக்களை இட்டு எழுதுவோம். அதேபோல சென்டிமீட்டர் என்ற அளவை குறிப்பதற்கு சி எம் என்ற குறியீட்டினை நாம் பயன்படுத்துவோம். அதேபோல மீட்டர் எனும் குறியீட்டை நாம் எழுதுவதற்காக ஆங்கிலத்தில் எம் என்ற எழுத்தினை நாம் பயன்படுத்துவோம். அதேபோல கிலோமீட்டர் அளவினை காட்டுவதற்காக நாம் கே எம் என்ற எழுத்துக்களை பயன்படுத்துவோம். அந்த வகையில் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன் மாணவர்களே. பாடசாலையிலும் இது தொடர்பான விடயங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள். தற்போது அது உங்களுக்கு ஒரு மீட்டல் விடயமாக இருந்திருக்கும். அந்த வகையில் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், மிக குறைவான, அதாவது சென்டிமீட்டரிலும் குறைவான அலகுகளை நாம் அளப்பதற்கு மில்லி மீட்டரினையும் மீட்டரிலும் குறைவான நீளத்தை அளப்பதற்கு சென்டிமீட்டரினையும் கிலோமீட்டரிலும் குறைவான அலகுகளை அளப்பதற்கு மீட்டரினையும் கிலோமீட்டருக்கு அதிகமான விடயங்களை அளப்பதற்கு கிலோமீட்டர் என்ற குறியீட்டினையும் நாம் பயன்படுத்துகின்றோம். அதனை குறைந்ததிலிருந்து நீளங்களை அளக்கும் அலகுகளை குறைந்ததிலிருந்து கூடுதல் வரையில் வரிசைப்படுத்தும் போது முதலாவதாக மில்லிமீட்டர், அதற்கு அடுத்ததாக சென்டிமீட்டர், அதற்கு அடுத்ததாக மீட்டர், இறுதியாக கிலோமீட்டர் போன்ற குறியீட்டுகளை நாம் வரிசைப்படுத்தலாம். ஆம் மாணவர்களே, தற்போது நீங்கள் தரம் நான்கில் படித்த விடயங்களை சற்று மீட்டு பார்த்துவிட்டு தரம் ஐந்து பாடநூலில் உள்ள விடயத்திற்கு நாம் செல்வோம். அந்த வகையில் முதலாவதாக ஒரு மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்களை கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தரம் நான்கில் படித்திருப்பீர்கள், ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர்களை கொண்டமைந்தது என்று படித்திருப்பீர்கள். அந்த வகையில் தற்போது இதனை நீங்கள் எழுதிக்கொண்டு செய்து பார்க்கலாம் பிள்ளைகளே. 2 மீட்டர் என்றால் எத்தனை சென்டிமீட்டர்? 2 மீட்டர் சமன் 200 சென்டிமீட்டர். 3 மீட்டர் சமன் எத்தனை சென்டிமீட்டர்? 3 மீட்டர் என்பது 300 சென்டிமீட்டர்களை குறிக்கும். அதேபோல 5 மீட்டர், 5 m என பயிற்சிகளில் கொடுத்தால் நீங்கள் அதனை சென்டிமீட்டரில் எழுதும் போது 500 cm, cm என்பதனை சிம்பிள் ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் எழுதுதல் வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே 5 மீட்டர் என்பது 500 சென்டிமீட்டர்களை குறிப்பதாக அமையும். அதுபோல மீட்டர் அளவுகளை சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது மேலும் சில பயிற்சிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். 7 மீட்டர் என்பதனை சென்டிமீட்டர் எழுதினால் எவ்வாறு அமையும்? 7 மீட்டர் சமன் 700 சென்டிமீட்டர். அதேபோல 10 மீட்டர் என்பதனை சென்டிமீட்டரில் மாற்றும் போது 10 ஐ 100 ஆல் பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது 10 ஐ 100 ஆல் பெருக்கினால் 1000 சென்டிமீட்டர்கள் விடையாக வரும். ஆகவே 10 மீட்டர் சமன் 1000 சென்டிமீட்டர். அதுபோல 15 மீட்டர் சமன், 15 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுக என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் 1500 சென்டிமீட்டர் என்று எழுத வேண்டும். அதேபோல 17 மீட்டர் என்பதனை சென்டிமீட்டரில் எழுதுக என்று வழங்கப்பட்டால் 1700 சென்டிமீட்டர் என்று எழுத வேண்டும். தற்போது மீட்டர் அளவுகளை சென்டிமீட்டரில் எழுதுவது தொடர்பாக பார்த்தோம் பிள்ளைகளே. அதேபோல இன்னும் ஒரு பயிற்சிக்கு நாம் செல்லலாம். மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டரில் எழுதுவது போல சென்டிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மீட்டரில் எழுதுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆம், அந்த வகையில் 200 சென்டிமீட்டர் என்பதனை மீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் 200 சென்டிமீட்டரில் எத்தனை 100கள் உண்டு இரண்டு நூறுகள் உண்டு. ஆகவே 200 சென்டிமீட்டர் சமன் 2 மீட்டர். அதே போல 300 சென்டிமீட்டர் சமன் 3 மீட்டர் என எழுத வேண்டும். ஆம் மாணவர்களே, அதுபோல 1000 சென்டிமீட்டர் என்பதனை மீட்டரில் எவ்வாறு எழுதுவது? 1000-ஐ 1000-இல் எத்தனை நூறுகள் உண்டு என்பதனை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் 1000-இல் 100 காணப்படுகின்றன. ஆகவே 1000 சென்டிமீட்டர் சமன் 10 மீட்டர் என எழுத வேண்டும். அதேபோல 1300 சென்டிமீட்டர் என்பதனை மீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால், 1300-இல் எத்தனை நூறுகள் காணப்படுகின்றன? 1300 காணப்படுகின்றன. ஆகவே 1300 சென்டிமீட்டர் சமன் 13 மீட்டர் என்று எழுத வேண்டும். ஆகவே தற்போது நாம் பார்த்த விடயங்களை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நீளத்தை அளக்குகின்ற அலகுகள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக மீட்டர் அளவுகளை எவ்வாறு சென்டிமீட்டரில் எழுதலாம் என்ற விடயத்தினை பார்த்தோம். இறுதியாக சென்டிமீட்டரில் அளவுகள் தந்தால் அதனை எவ்வாறு மீட்டரில் எழுதலாம் என்ற விடயத்தினை பார்த்தோம். அடுத்ததாக மீட்டர் சென்டிமீட்டரில் விடயங்களை தந்து அதனை சென்டிமீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா உங்களுக்கு தந்தால், இதனை நீங்கள் குறித்துக் கொண்டால் உங்களுக்கு இலகுவாக விளங்கும் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் என்ற அளவினை சென்டிமீட்டரில் எழுதுக என்ற ஒரு பயிற்சி உங்களுக்கு வழங்கப்பட்டால், 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் சமன் எத்தனை சென்டிமீட்டர்? உங்களுக்கு நன்றாக தெரியும், 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர்கள் உண்டு. அதோடு 50 சென்டிமீட்டரினை கூட்டும் போது 150 சென்டிமீட்டர் விடையாக கிடைக்கும். ஆகவே 150 cm என்று எழுதுதல் வேண்டும். அதேபோல இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர் இதனை சென்டிமீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா வழங்கப்பட்டால், உங்களுக்கு தெரியும், 4 மீட்டர் சமன் 400 சென்டிமீட்டர். அதோடு 75 சென்டிமீட்டர்கள் மேலதிகமாக இருக்கின்றன. 400 சென்டிமீட்டரையும் 75 சென்டிமீட்டரையும் கூட்டினால் 475 சென்டிமீட்டர் விடையாக கிடைக்கும். ஆகவே 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர் என்பது 475 சென்டிமீட்டர் ஆக எழுதுதல் வேண்டும். ஆம் மாணவர்களே, தற்போது தரம் 4 படித்த விடயத்தில் 4 விடயங்கள் தொடர்பான மீட்டலினை பார்த்தோம். அடுத்ததாக மீட்டர் சென்டிமீட்டர் ஆகியவற்றில் எழுதுவோம் என்ற ஒரு பயிற்சியினை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அளவுகளை சென்டிமீட்டரில் வழங்கிவிட்டு அதற்கான விடையினை மீட்டர் சென்டிமீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அந்த வகையில் உதாரணமாக நோக்கும்போது 640 சென்டிமீட்டர் என்பதனை உங்களுக்கு வழங்கிவிட்டு அதனை மீட்டர் சென்டிமீட்டரில் எழுதுக என்று உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகின்றது. 640 சென்டிமீட்டரை மீட்டரில் சென்டிமீட்டரில் எழுதுதல். அந்த வகையில் பார்க்கும்போது 640-இல் 100 காணப்படுகின்றன. ஆகவே 6 மீட்டர் காணப்படுகின்றது அதுபோல மேலதிகமாக 40 சென்டிமீட்டர்கள் காணப்படுகின்றன. ஆகவே 640 சென்டிமீட்டர் என்பதனை மீட்டர் சென்டிமீட்டரில் எழுதும் போது 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் என்று நாம் எழுதுதல் வேண்டும். அதே போல இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். 365 சென்டிமீட்டர் என்பதனை மீட்டர் சென்டிமீட்டரில் எழுதுக என்று ஒரு பயிற்சி உங்களுக்கு வழங்கப்பட்டால், நீங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டும், 365 எத்தனை நூறுகள் உண்டு. நூறுகள் 3 காணப்படுகின்றன. 365 நூறுகள் 3 காணப்படுகின்றன. ஆகவே 3 மீட்டர் மீதமாக 65 சென்டிமீட்டர்கள் காணப்படுகின்றன. ஆகவே அதற்கான விடையாக 3 மீட்டர் 65 சென்டிமீட்டர் என்று எழுதுவோம். ஆம் மாணவர்களே, நீளங்களை அளத்தல் என்ற பாடத்தில் அடுத்ததாக நீளங்களை கூட்டுதல் கழித்தல் போன்ற விடயங்களை நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இது நமக்கு புலமை பரிசில் பரீட்சைக்கு மிகவும் அவசியமான விடயங்களில் ஒன்றாகும். உதாரணமாக, ஒரு பூங்கொத்தை செய்வதற்கு 50 சென்டிமீட்டர் சிவப்பு ரிபனும் 20 சென்டிமீட்டர் மஞ்சள் ரிபனும் தேவை. அப்பூங்கொத்தை செய்வதற்கு தேவையான ரிபனின் மொத்த நீளம் யாது என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதற்கான விடையினை நீங்கள் எவ்வாறு கண்டறியலாம்? மீண்டும் அதனை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு பூங்கொத்தை செய்வதற்கு 50 சென்டிமீட்டர் சிவப்பு ரிபனும் 20 சென்டிமீட்டர் மஞ்சள் ரிபனும் தேவை. அப்பூங்கொத்தை செய்வதற்கு தேவையான ரிபனின் மொத்த நீளம், மொத்தம் என்று சொன்னால் இரண்டையும் கூட்ட வேண்டும். 50 சென்டிமீட்டரையும் 20 சென்டிமீட்டரையும் இடப்பெருமானத்துக்கு அமைவாக எழுதிக்கொண்டு கூட்டும் போது விடை 70 பெறப்படும். ஆகவே வெறுமனே 70 என்பதனை மாத்திரம் எழுதாமல் 70 சென்டிமீட்டர் என்பதனை தெளிவாக எழுதுதல் வேண்டும். ஆகவே அந்த பூங்கொத்தை செய்வதற்கு தேவையான ரிபனின் மொத்த நீளம் 70 சென்டிமீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அதுபோல இன்னும் ஒரு உதாரணத்தினை பார்ப்போம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இதனை செய்து பார்க்கலாம். கதவு திரைச்சீலைக்காக 11 மீட்டர் நீளமும் எண்ணல் திரைச்சீலைக்காக 15 மீட்டர் நீளமுமாக வாங்கப்பட வேண்டிய திரைச்சீலையின் மொத்த அளவு யாது? மீண்டும் அதனை கூறுகின்றேன். கதவு திரைச்சீலைக்காக 11 மீட்டர் நீளமும் எண்ணல் திரைச்சீலைக்காக 15 மீட்டர் நீளமுமாக வாங்கப்பட வேண்டிய திரைச்சீலையின் மொத்த அளவு யாது? மொத்தம் என்று வினா வந்தால் அதற்காக நாம் இரண்டையும் கூட்ட வேண்டும். ஆகவே 11 மீட்டரையும் 15 மீட்டரினையும் நாங்கள் இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். 11 மீட்டர் 15 மீட்டர் அது இரண்டையும் கூட்டும் போது 26 விடையாக வரும். ஆகவே மொத்த அளவு கதவுக்கும் எண்ணலுக்கும் தேவையான திரைச்சீலையின் மொத்த நீளம் 26 மீட்டர் ஆகும். ஆகவே இந்த வினாவுக்கான விடையாக நீங்கள் 26 மீட்டர் என்பதனை எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக நீளங்களை அளத்தல் என்ற பாடத்தில் கழித்தல் தொடர்பான பிரசினங்களை சிலவற்றை நாம் செய்து பார்ப்போம் மாணவர்களே. அதற்கு உதாரணமாக ஒரு வினாவொன்றினை கூறுகின்றேன், அதனை நீங்கள் குறித்துக் கொண்டு விடையினை கண்டறியலாம். 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றிலிருந்து 2 மீட்டர் வெட்டி நீக்கப்பட்டது. 5 மீட்டர் நீளமான ஒரு கயிற்றில் 2 மீட்டர் நீளமான ஒரு துண்டு வெட்டி நீக்கப்பட்டது. எஞ்சியுள்ள கயிற்றின் நீளம் யாது என்ற ஒரு வினா வந்தால் அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? எஞ்சியது, மீதமுள்ளது போன்ற வினாக்கள் வரும்போது அதற்கு நாம் கழிக்க வேண்டும். 5 மீட்டரிலிருந்து 2 மீட்டர் வெட்டி நீக்கப்பட்டதை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதி கழிக்க வேண்டும். 5 லிருந்து 2 கழிக்கும் போது விடையாக 3 பெறப்படும். ஆகவே எஞ்சியுள்ள கயிறு துண்டின் நீளம் 3 மீட்டர் ஆகும். அதனை 3 குறியீடுகளில் எம் என்பதனை எழுதுதல் வேண்டும். அதேபோல இன்னொரு வினாவிற்கு செல்வோம். இதனை நீங்கள் உங்களுடைய கொப்பிகளில் எழுதிக்கொண்டு விடையை கணித்து பார்க்கலாம். பிரமீனா 5 மீட்டர் நீளமான துணியொன்றில் சட்டை ஒன்றை தைப்பதற்காக 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர் துணியினை வெட்டி எடுத்தால் மீதி துணித்துண்டின் நீளம் யாது என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் இதற்கு நீங்கள் எவ்வாறு விடையினை கண்டறிவீர்கள்? அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். பிரமீனா 5 மீட்டர் துணியொன்றில் சட்டை ஒன்றை தைப்பதற்காக 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர் துணியினை வெட்டி எடுத்தால் மீதி துணித்துண்டின் நீளம். இதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை, 5 மீட்டர் என்பது 5 மீட்டரை சென்டிமீட்டரில் எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். 5 மீட்டர் என்பது 500 சென்டிமீட்டர். 500 சென்டிமீட்டரிலிருந்து 2 மீட்டர் 35 சென்டிமீட்டரை கழிக்க வேண்டும். 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர் என்பது 235 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே 500 லிருந்து 235 சென்டிமீட்டரை கழிப்பதற்காக அதனை நாம் இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு எழுதிவிட்டு கழிக்கும் போது அதற்கு விடையாக 265 பெறப்படும். ஆகவே 265 சென்டிமீட்டர் துணி மீதமாக காணப்படும். அதனை 2 வழிகளில் நாம் எழுதலாம். 265 சென்டிமீட்டர் என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அதனை மீட்டர் சென்டிமீட்டரில் கேட்டால் 2 மீட்டர் 65 சென்டிமீட்டர் என்று எழுதலாம். இவ்வாறான வினாக்கள் வரும்போது நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றிவிட்டு, 2 அளவுகளையும் சென்டிமீட்டருக்கு மாற்றிவிட்டு அதன் பிறகு விடையை செய்தீர்களானால் மிகவும் இலகுவாக இருக்கும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக தரம் 5 பாடநூலில் நீளமும் தூரமும் என்ற பாடத்தலைப்பின் கீழ் நாம் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் பார்ப்போம். அதற்கு முன்பதாக தற்போது கூறிய விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மாத்திரமே அடுத்த விடயத்திற்கு நாம் செல்லலாம். உங்களுக்கு தெரியும், நீளத்தை அளப்பதற்கு நாம் கிலோமீட்டர் என்ற அளவையும் பயன்படுத்துவோம். நகரங்களுக்கிடையிலான தூரங்களை நாம் அளப்பதற்கு கிலோமீட்டர் என்ற குறியீட்டினை பயன்படுத்துவோம். அதற்கு KM என்ற ஆங்கில எழுத்தினூடாக அதனை நாம் குறித்து காட்டலாம். உதாரணமாக, குருணாகலுக்கும் கண்டிக்கும் இடையிலுள்ள தூரம் 42 கிலோமீட்டர் ஆகும். பதுளையிலிருந்து கொழும்பு வரையிலான தூரம் 200 கிலோமீட்டர் ஆகும். இதனை நாம் 200 ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் KM என்ற நியம குறியீட்டினூடாக எழுதி காட்டலாம். ஆகவே 200 கிலோமீட்டர், 200 KM. ஆம் மாணவர்களே, அந்த வகையில் நீங்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஒரு கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர்களை கொண்டதாக காணப்படும். ஒரு கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். அந்த வகையில் தற்போது மீட்டர் அளவுகளை கிலோமீட்டரில் எழுதுக என்ற ஒரு பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதாவது 3000 மீட்டர் என்பதனை கிலோமீட்டரில் எழுதுக. 3000 மீட்டர் என்பதில் எத்தனை ஆயிரங்கள் காணப்படுகின்றன? 3000 காணப்படுகின்றன. ஆகவே 3000 மீட்டர் சமன் 3 கிலோமீட்டர் ஆகும். அதுபோல 7000 மீட்டர் என்பதனை கிலோமீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா வழங்கப்பட்டால் நாம் பார்க்க வேண்டும், 7000 எத்தனை ஆயிரங்கள் காணப்படுகின்றன? 7000 ஆயிரங்கள் 7 காணப்படுகின்றன. ஆகவே 7000 மீட்டர் சமன் 7 கிலோமீட்டர் ஆகும். அதேபோல 15000 மீட்டர் என்பதனை கிலோமீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். அவ்வாறு வழங்கப்பட்டால் 12000 எத்தனை ஆயிரங்கள் காணப்படுகின்றன என்பதனை பார்க்க வேண்டும். 12000 ஆயிரங்கள் 12 காணப்படுகின்றன. ஆகவே 12000 மீட்டர் சமன் 12 கிலோமீட்டர் ஆகும். அதனை 12 KM என்று எழுதுதல் வேண்டும். ஆம் மாணவர்களே, தற்போது மீட்டர் அளவுகளை எவ்வாறு கிலோமீட்டரில் எழுதலாம் என்று பார்த்தோம். தற்போது அதனை வேறு விதமாக, அதாவது கிலோமீட்டர் அளவுகளில் கொடுத்துவிட்டு அதனை மீட்டரில் எழுதுக என்றும் வினாக்கள் வழங்கப்படலாம். அவ்வாறு வழங்கும் போது நாம் எவ்வாறு விடையளிப்பது என்பதனை இனி பார்ப்போம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் பண்டாரவளையிலிருந்து அப்புத்தலைக்கான தூரம் 7 கிலோமீட்டர் ஆகும். இதனை மீட்டரில் எழுதுக என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர் ஆகும். அந்த வகையில் 7 கிலோமீட்டர் என்பது 7000 மீட்டர்களை கொண்டு காணப்படும். ஆகவே பண்டாரவளையிலிருந்து அப்புத்தலைக்கான தூரத்தினை மீட்டரில் எழுதும் போது 7000 மீட்டர் என்று எழுதலாம். அம்மாணவர்களே, அதேபோல 15 கிலோமீட்டர் என்பதனை மீட்டரில் எழுதுக என்ற ஒரு வினா வழங்கப்பட்டால் 15ஐ 1000 பெருக்க வேண்டும். ஆகவே 15ஐ எழுதிவிட்டு அதற்கு அடுத்ததாக 3 பூஜ்ஜியங்களை இட்டால் சரி. ஆகவே 15 கிலோமீட்டர் சமன் 15,000 மீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அதே போல நீங்கள் நீளத்தை அளத்தல் தொடர்பான பாடத்தில் கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளை எவ்வாறு கூட்டுவது, கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளிலிருந்து எவ்வாறு கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளை கழிப்பது போன்ற விடயங்களையும் நாம் தெரிந்திருத்தல் வேண்டும். ஆம் மாணவர்களே, இவ்வாறு கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளில் கூட்டல் கழித்தல் செய்யும் போது நாம் அளவுகளை மீட்டருக்கு மாற்றிக்கொண்டு செய்வதனூடாக மிகவும் இலகுவாக விடையினை காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வசனம் தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு வரலாம். அவ்வாறு வந்தால் எவ்வாறு விடையளிப்பது, அதற்கான நுட்பம் என்ன போன்ற விடயங்களை தற்போது பார்ப்போம். உதாரணமாக, ஒருவர் சைக்கிள் ஓட்ட போட்டியில் முதலாம் நாளில் 32 கிலோமீட்டர் 400 மீட்டர் தூரமும், இரண்டாம் நாளில் 27 கிலோமீட்டர் 600 மீட்டர் தூரமும் சென்றுள்ளார். அவர் இரு நாட்களின் இறுதியிலும் சென்ற மொத்த தூரம் யாது என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால், அதனை நீங்கள் இடப்பெருமானத்திற்கு அமைவாக எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். அது கூட்டலா கழித்தலா போன்ற விடயங்களையும் நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். அந்த வினாவில் மொத்த தூரம் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே மொத்தம் என்று வந்தால் கூட்ட வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஒருவர் சைக்கிள் ஓட்ட போட்டியில் முதலாம் நாளில் 32 கிலோமீட்டர் 400 மீட்டரும், இரண்டாம் நாளில் 27 கிலோமீட்டர் 600 மீட்டர் தூரமும் சென்றுள்ளார். அவர் இரு நாட்களிலும் சென்ற மொத்த தூரம் வினவப்பட்டுள்ளது. ஆகவே அதனை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். முதலாம் நாளில் சென்ற தூரம் 32 கிலோமீட்டர் 400 மீட்டர். ஆகவே கிலோமீட்டர் என்பதனையும் மீட்டர் என்பதனையும் அருகில் அருகில் எழுதிக்கொண்டு கிலோமீட்டருக்கு கீழே 32 மீட்டருக்கு கீழே 400 எழுதிக் கொள்ள வேண்டும். ஆகவே 32,400. அதுபோல இரண்டாம் நாளில் அவர் சென்ற தூரம் 27 கிலோமீட்டர், கிலோமீட்டர் அதாவது 32 கீழே 27, 400 மீட்டருக்கு கீழே 600 மீட்டரையும் எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு எழுதிவிட்டு இரண்டையும் கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது எமக்கு விடையாக 60 கிடைக்கும். 60,000 சமன் 60 கிலோமீட்டர் ஆகும். ஆகவே இரு நாட்களின் இறுதியிலும் அவர் சென்ற மொத்த தூரம் 60 கிலோமீட்டர் ஆகும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இன்னும் ஒரு வினாவிற்கு செல்வோம். இந்த வினாவினை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொண்டு அதன் பிறகுதான் செய்வதற்கு தயாராக வேண்டும். நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ராஜா 12 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. அவர் அதில் 10 கிலோமீட்டர் 200 மீட்டர் பேருந்திலும் மீதியை முச்சக்கர வண்டியிலும் செல்ல வேண்டியுள்ளது. எனின் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்ய வேண்டிய தூரம் யாது என்ற ஒரு வினா வந்தால் உங்களுக்கு கிரகித்தல் திறன் இருக்க வேண்டும். என்ன வினா வினவப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பயணம் செல்ல வேண்டிய மொத்த தூரம் 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் என்பது 12,000 மீட்டர். அதில் அவர் 10 கிலோமீட்டர் 200 மீட்டரை பேருந்தில் போறார். ஆகவே 10 கிலோமீட்டர் 200 மீட்டர் என்பது 10,200 மீட்டர் ஆகும். மீதி தூரத்தை அவர் முச்சக்கர வண்டியில் செல்கின்றார். ஆகவே 12,000 மீட்டரிலிருந்து 10,200 மீட்டரினை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் அவர் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்ய வேண்டிய தூரம் எமக்கு கிடைக்கும். அவ்வாறு கழிக்கும் போது நமக்கு விடையாக 12,000 10,200 கழிக்கின்றோம். அவ்வாறு கழிக்கும் போது நமக்கு விடையாக 1 கிலோமீட்டர் 800 மீட்டர், அதாவது 1,800 மீட்டர் பெறப்படும். 1,800 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டர் 800 மீட்டர் ஆகும். அந்த வகையில் அவர் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்ய வேண்டிய தூரம், ரெண்டு விடைகளில் நீங்கள் ரெண்டு விதங்களில் இதற்கான விடையினை எழுதலாம். 1,800 மீட்டர் என்று எழுதலாம். அவ்வாறு இல்லையேல் 1 கிலோமீட்டர் 800 மீட்டர் என்று விடையினை எழுதலாம். ஆம் மாணவர்களே, இதில் நீங்கள் ஒரு விடயத்தினை விளங்கியிருப்பீர்கள். இவ்வாறான வினாக்கள் வரும்போது மீட்டருக்கு மாற்றிக்கொண்டால் மாத்திரமே இதற்கான விடையினை காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். ஆகவே 1 கிலோமீட்டர் = 1,000 மீட்டர், 2 கிலோமீட்டர் = 2,000 மீட்டர். இது போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவதன் ஊடாக இது தொடர்பான மேலும் சில விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். ஆமாம் மாணவர்களே, நீளமும் தூரமும் என்ற பாடத்தலைப்பில் கூட்டல் கழித்தல் போன்ற பிரசின வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது போன்ற விடயங்களை தற்போது பார்த்தோம். அடுத்ததாக நீளமும் தூரமும் என்ற பாடத்தில் பெருக்கல் வகுத்தல் போன்ற வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதற்கு உதாரணங்களை தற்போது பார்ப்போம். அந்த வகையில் ஒரு விளையாட்டின் போது தம்பி பாய்ந்த தூரம் 1 மீட்டர் 30 சென்டிமீட்டர் ஆகும். அக்கா அத்தூரத்தின் 2 மடங்கை பாய்ந்தாள், எனின் அவள் பாய்ந்த தூரம் யாது என்ற ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஒரு விளையாட்டின் போது தம்பி பாய்ந்த தூரம் 1 மீட்டர் 30 சென்டிமீட்டர் ஆகும். அக்கா அத்தூரத்தின் 2 மடங்கை பாய்ந்தாள், எனின் அவள் பாய்ந்த தூரம். ஆகவே 1 மீட்டர் 30 சென்டிமீட்டரினை நாம் 2 பெருக்க வேண்டும். 2 மடங்கு எனும் போது 3 மடங்கு என்றால் 3 பெருக்க வேண்டும். 4 மடங்கு எனும் போது 4 பெருக்க வேண்டும். இங்கு அக்கா 2 மடங்கு பாய்ந்துள்ளாள். ஆகவே 1 மீட்டர் 30 சென்டிமீட்டரை 2 பெருக்கும் போது விடையாக 2 மீட்டர் 60 சென்டிமீட்டர் பெறப்படும். ஆகவே அக்கா பாய்ந்த தூரம் 2 மீட்டர் 60 சென்டிமீட்டர் ஆகும். இதனை நாம் சென்டிமீட்டரில் மாத்திரம் எழுதுவதானால் 260 சென்டிமீட்டர் என்று எழுதலாம். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு உதாரணத்தினை பார்ப்போம். ஓர் அறிவித்தல் பலகையின் நீளம் 6 மீட்டர் 45 சென்டிமீட்டர் ஆகும். 6 மீட்டர் 45 சென்டிமீட்டர் ஆகும். இதன் நீளம் அகலத்தின் 3 மடங்காகும். அகலத்தை போல் 3 மடங்குதான் அதன் நீளம். ஆகவே அதன் அகலம் வினவப்பட்டுள்ளது. நமக்கு இங்கே வழங்கப்பட்டுள்ளது நீளம் நீளம் 6 மீட்டர் 45 சென்டிமீட்டர் ஆகும். இது அகலத்தை போல 3 மடங்காகும். ஆகவே 6 மீட்டர் 45 சென்டிமீட்டரை முதலாவதாக சென்டிமீட்டருக்கு மாற்றுதல் வேண்டும். அவ்வாறு சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது 645 சென்டிமீட்டர் என்று எழுதுவோம். அவ்வாறு எழுதிவிட்டு 645 3 வகுக்க வேண்டும். நெடும்பிரித்தல் முறையில் நீங்கள் இதனை எழுதிக்கொண்டு வகுத்தீர்களானால் இதற்கான விடையாக 215 பெறப்படும். ஆகவே 215 சென்டிமீட்டர் தான் இந்த அறிவித்தல் பலகையின் அகலம். இதனை நாம் மீட்டர் சென்டிமீட்டரில் எழுதும் போது 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர் என்று எழுதுவோம். ஆமாம் மாணவர்களே, இதுவரை நேரமும் தரம் 5 கணித பாடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள நீளமும் தூரமும் என்ற பாடத்தில் எவ்வாறான விடயங்கள் அமையப்பெற்றுள்ளது, அந்த பாடத்தில் எவ்வாறான வினாக்கள் எமக்கு வினவப்படலாம், அந்த வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடைகளை கண்டறிவது போன்ற விடயங்களை பார்த்தோம். அந்த விடயங்கள் தொடர்பாக பூரணமான விளக்கங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன் மாணவர்களே. அந்த வகையில் தரம் 5 பாடப்புத்தகத்தில் உள்ள நீளமும் தூரமும் எனும் பாடத்தின் பயிற்சிகளை செய்வதனூடாக இது தொடர்பான மேலும் சில விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். ஆகவே இன்றைய வகுப்பு முடிந்தவுடன் நாளைய தினமாவது நீளமும் தூரமும் என்ற பாடத்தில் உள்ள பயிற்சிகள் அனைத்தையும் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இத்துடன் நீளமும் தூரமும் என்ற பாடத்தலைப்பானது நிறைவு பெறுகின்றது. அந்த வகையில் இவ்வாய்ப்பினை வழங்கிய உவா சமூக வானொலி குருகுல நிகழ்ச்சிக்கும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவிக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.